சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 91 அத்தியாயம். கண்கள் கதை சொல்லும். மரக்கள தலைவனிடமிருந்து இகழ்ச்சி பேச்சு வரும் என்று நினைப்பில், ஆனால் அவள் எதிர்பார்த்தபடி இகழ்ச்சி பேச்சு அவனிடமிருந்து வரவில்லை. எச்சரிக்கை பேச்சு வந்தது.
பெண்ணே, உயிரின் மீது ஆசை இருந்தால் எதுவும் பேசாதே, மூச்சு விடாதே, மயக்கமுற்றவள் போல் படுத்திரு என்றான் தலைவன்.
அவன் எச்சரிக்கைக்கு காரணம் எதுவும் புரியாததால் அள்ளி கேட்டாள், மயக்கமுற்றவர்களின் கைகளும் கண்களும் கட்டப்பட்டிருக்குமோ என்று.
கட்டப்பட்டிருக்காது, ஆனால் உன் கண்களையோ கைகளையோ யாரும் பார்க்க போவதில்லை என்று கூறிவிட்டு தன் இடது தோள் மீது மடித்து கிடந்த ஒரு போர்வையை உதறி அவள் உடலை போர்த்திவிட்ட தலைவன் சற்று வேகமாக நடக்க முற்பட்டான்.
அப்படி நடந்த வேகத்தில் அல்லியின் தோள் அவன் கழுத்தில் மட்டுமின்றி கன்னத்திலும் உராய்ந்ததால் அவள் ஆச்சரியத்தில் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டாள். அவன் கன்னத்தை மூடியிருந்த உலோகத் தகட்டிலிருந்து யவனர் போர்க்கவசத்தால் அவன் முகத்தை மூடியிருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்ட அல்லி, அவன் அப்படி எதற்காக தலைமறைந்து துறைய வேண்டும் என்பதை அறிய முடியாமல் திணறினால், ஆனாலும் அந்த மனிதனை சுற்றி ஏதோ பெரும் மர்மம் இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டாள். அவன் அவளை தூக்கிச் சென்று பூம்புகாரின் வடதிசை கோட்டை சுவரின் திட்டி வாசலில் நுழைந்த போதும், யவனர் தெருக்களின் வழியாக நடந்த போதும், காவல் வீரர்கள் பேசிய பேச்சில் இருந்து தனது ஊகம் 100க்கு 100 சரி என்பதை உணர்ந்து கொண்டாள் அல்லி. திட்டி வாசலில் அவன் நுழைந்ததுமே அவனுக்கு தலை தாழ்த்தி வணங்கிய யவன வீரர்களில் ஒருவன், தலைவர் இன்றுதான் உடலை போர்த்தி மூடாமல் வருகிறார் என்று மற்றொரு வீரனிடம் கூறினான் ஏளனத்தோடு.
தோல் மேல் தூக்கி வந்திருக்கும் இன்பச் சுமையை மறைக்கும் போர்வை தேவையல்லவா
என்று கூறி சிரித்தான் மற்றொருவன். அவர்களோடு கலந்து கொண்டு நகைத்த மரக்கள தலைவன்,
இந்த பெண் நம்மவள் அல்ல, இந்த ஊரை சேர்ந்தவள், பவள நாட்டு மதுவை அளவுக்கு அதிகமாக அருந்து விட்டாள்
என்று கூறிவிட்டு தானும் மதுவை சற்று அதிகமாக அருந்திவிட்டது போல பாசாங்கு செய்து சிறிது தூரம் தள்ளாடி நடந்து காவல் வீரர்கள் கண்களில் இருந்து மறைந்ததும் விடுவிடுவென்று நடையை கட்டினான். மறுவூர் பக்கத்தின் யவனர் வீதிகளில் வீடுகள் சிலவற்றில் அப்பொழுதும் கேளிக்கைகள் நடந்து கொண்டிருந்ததால் திருமூளை தீபங்கள் வீசிய ஒளிப்பாளங்களை விட்டு விலகி இருட்டடித்திருந்த இடங்களிலேயே ஒதுங்கி ஒதுங்கி நடந்த தலைவன் வெகு தூரிதமாக மறுவூர் பக்கத்துக்கும் பட்டின பக்கத்துக்கும் இடையே இருந்த ஒரு மாளிகையை அடைந்து கதவை பலமாக தட்டவே சிறிது நேரத்திற்கு எல்லாம் அந்த பழைய மாளிகையின் பலத்த இரும்பு தாழ்பால்கள் பெரும் சத்தத்துடன் இழுக்கப்பட்டு கதவுகள் திறந்தன. அந்த மாளிகைக்குள் யவனர்கள் கூட்டம் மட்டுமின்றி மற்றும் பல நாட்டார் கூட்டமும் கலந்திருந்ததை அவர்கள் பேசிய யவன மொழி உச்சரிப்பில் இருந்து ஊகித்த அல்லி அந்த மாளிகையிலும் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டாள். அதை பற்றி ஏதோ கேட்கவும் வாயெடுத்த போது அவள் உடலை தலைவனின் கரம் பற்றி பலமாக அழுத்தி எச்சரிக்கை செய்யவே அவள் நாவில் எழுந்த கேள்வி உதட்டிலேயே உறைந்துவிடவே, பொறுத்தால் எல்லாம் புரிந்து விடுகிறது என்று தீர்மானித்தாள் அல்லி. மாளிகைக்குள் நுழைந்த மரக்கள தலைவன் கதவை தாழிடும் படிக்கும் எச்சரிக்கையுடன் காவல் புரியும் படிக்கும் அங்கிருந்த வீரர்களுக்கு கூறிவிட்டு அல்லியை தூக்கிக் கொண்டு மாடிப்படிகளில் அதிக வேகத்துடன் ஏறி சென்று மாடி அறையில் இருந்த மஞ்சத்தில் அவளை கிடத்தி அவள் கைக்கட்டுக்களையும் கண்கட்டுக்களையும் அவிழ்த்துவிட்டு,
இனி பயம் இல்லை
என்று சொல்லி மஞ்சத்தில் ஒரு ஓரத்தில் தானும் உட்கார்ந்து கொண்டான். அல்லி கயிறு கட்டப்பட்டதால் சற்று கண்ணீரிந்த மணிக்கட்டுக்களை இருமுறை அசக்கிக் கொண்டதன்றி உள்ளங்கைகளால் தன் மலர் விழிகளையும் இருமுறை கசக்கி விட்டு கொண்டு சுற்றுமுற்றும் நோக்கினாள். அறையில் எங்கும் போர்க்கவசங்களும் போர்க்கலங்களும் நிறைந்திருந்தன. பல பல நாட்டு வாள்கள் சுவர்களில் தொங்கிக் கொண்டிருந்ததன்றி தூரத்தில் இருந்த மஞ்சத்தில் சில ஓலைச்சுவடிகளும் வைக்கப்பட்டிருந்தன. ஓலைச்சுவடி நீங்களாக மற்றபடி அந்த அறை போர்க்கோலம் பூண்டு நின்றதையும், அறையின் கதவுகள் கூட பலமான இரும்பு சிலாகைகள் அறையப்பட்டு ஒருமுறை கதவை அடைத்தால் கோடாரி கொண்டு பிளந்தாலும் பிளக்க முடியாத அளவுக்கு பலப்பட்டிருந்ததையும் கவனித்த அல்லி கதவுக்கு அப்பாலும் கண்களை ஓட்டினாள். கதவுக்கு வெளியே இருந்த மாடி தாழ்வாரத்தின் கைப்பிடி சுவர்களில் யாரும் சுலபத்தில் ஏற முடியாதபடி சூளங்கள் பதிக்கப்பெற்றிருப்பதையும், கைப்பிடி சுவரின் ஓரமாக வளர்ந்திருந்த பெரும் வேப்ப மர பிராந்தியத்தில் மட்டும் சூளங்கள் இல்லாததையும் கவனித்த நாங்கூர்வேள் மகள், சூளங்கள் சீதோஷ்ண நிலையால் பாதிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அவை மிக சமீபத்திலேயே பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டாள். கவசத்தின் இடுக்குகள் வழியாக பார்த்துவிட்ட தலைவன் பழையபடி கழுக்கென்று ஏளன சிரிப்பை உதிரவிட்டான். அந்த சிரிப்பினால் விழித்துக் கொண்ட அல்லி சற்று எரிச்சலோடு கேட்டாள்,
எதற்காக சிரிக்கின்றீர்கள், என்ன ஆனந்தம் ஏற்பட்டுவிட்டது உங்களுக்கு
என்று
பெரும் அபாயத்திலிருந்து தப்பினால் ஆனந்தம் ஏற்படுவது இயற்கைதானே என்று கேட்டான் தலைவன்.
என்ன ஆபத்திலிருந்து தப்பினீர்கள் என்று மீண்டும் கேட்டாள்.
தமிழகத்தின் தலை சிறந்த வேவுக்காரியிடமிருந்து தப்பினேனே, அதை விட அதிர்ஷ்டம் வேறு இருக்கிறதா
என்று மீண்டும் ஒரு கேள்வியை வீசினான் தலைவன். நான் தமிழகத்தின் தலை சிறந்த வேவுக்காரி என்று யார் சொன்னது உங்களுக்கு?
உன் கண்கள்.
என் கண்களா?
காரிகையார் கண்கள் சொல்லும் கதைகள் உலகத்தில் ஆயிரம் உண்டு என்பது கவிஞர் துணிவு. அதில் வேவு கதை ஒன்று உண்டு என்பதை இன்றுதான் அறிந்தேன். நீ அறையை ஆராய்ந்த திறன், சூளங்களை நோக்கிய முறை, அவற்றை பற்றி கட்டிய முடிவு, இவை அனைத்தையும் உன் கண்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன.
அள்ளி அவன் கூறிய அறிவை வியந்தாள். இருப்பினும் தன்னை இந்திர விழா மாளிகைக்கு அழைத்து சென்று டைபீரியஸிடம் ஒப்படைக்காமல் அந்த பழைய மாளிகைக்கு கொண்டு வந்ததன் காரணம் புரியாததால் அவனை நேரடியாக கேட்டுவிடுவதென்று தீர்மானித்து, இங்கு எதற்காக கொண்டு வந்தீர்கள் என்னை என்று வினவினாள்.
அதிகாரியிடம் ஒப்படைக்க.
டைபீரியஸிடம் ஒப்படைக்க இங்கு கொண்டு வருவானேன்?
டைபீரியஸை சேர்ந்தவர்கள் இங்கு வருவார்கள்.
எப்பொழுது வருவார்கள்? அவள் கேள்விக்கு தலைவன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாது போயிற்று. வாயிற் கதவை மெல்ல யாரோ தட்டும் சத்தம் மிக தெளிவாக கேட்டது அள்ளியின் காதுகளுக்கு. அந்த சத்தம் தலைவன் காதிலும் கேட்கவே அவன் சற்றென்று மஞ்சத்தை விட்டு எழுந்தான்.
உன்னை யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவர்கள் வந்து விட்டார்கள், இதோ அழைத்து வருகிறேன்
என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெகு வேகமாக வெளியே சென்றான் தலைவன். வினாடிகள் விரைவாக ஓடின. வரப்போவது யார் என்பதை அறிய முடியாததாலும், வருவது டைபீரியஸா அவன் உப தலைவனா என்பதை பற்றி திட்டமாக தெரியாததாலும் வினாடிகளை விட விரைவாக ஓடியது அள்ளியின் இதயம். சிறிது நேரத்திற்கு எல்லாம் மாடிப்படியில் யாரோ இருவர் ஏறி வரும் அருவம் கேட்டது அள்ளிக்கு. அள்ளி பஞ்சனையிலிருந்து எழுந்து நின்று கொண்டாள். மாடிப்படிகளில் ஏறி வந்தவர்களில் ஒருவர் மாடிப்படி உச்சியை அடைந்ததும் சிறிது தயங்கியதாக தோன்றியது அள்ளிக்கு. ஆனால் அந்த பேர்வழி சற்று தன்னை திடப்படுத்திக் கொண்டு அடியெடுத்து வைத்து அறைக்குள் நுழைந்தார். நுழைந்தவரை பார்த்ததும் அள்ளியின் கண்கள் வியப்பால் மலர்ந்தன. நீங்கள்
என்று ஏதோ சொல்ல முற்பட்டு முடியாததால் வாயடைத்து நின்றாள் அவள். பிறகு கால்கள் அடியோடு சக்தியற்று போய் துவண்டு விழுவது போல் தோன்றியதால் மீண்டும் பஞ்சனையில் தோப்பென்று விழுந்தாள். மெல்ல மெல்ல அவளுக்கு உண்மை புலனாக தொடங்கியதால் முகத்தில் விவரிக்க இயலாத உணர்ச்சி பரவலாயிற்று. விழிகள் ஆச்சரியத்தை கக்கின. அந்த ஆச்சரிய பார்வையிலும் அதிசய கதையொன்று விரிந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.